சொத்து செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் காலடிக்கு உம் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் மதுவே. அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 38-42 வரை. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள். ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையையும் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள். எவராவது உங்களை ஒரு கல் தொலை வர கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள். உங்களிடம் கேட்கிறவருக்கு கொடுங்கள், கடன் வாங்க விரும்புகிறவருக்கு முகம் கோணாதீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டுமாக ஒரு இறை சிந்தனையோடு சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் இந்த இறை வார்த்தையை கேட்கிறதுனால மகிழ்ச்சி அடைந்திருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய நல்ல செய்திகள் வழியாகவும் நீங்கள் கொடுக்கிற ஆதரவு வழியாகவும் தெரிகிறது. ஆகவே நிறைய பேர் இந்த இறை செய்தியை அநேகருக்கு நீங்கள் பகிர்ந்து நற்செய்தியாளர்களாக நீங்கள் மாறியிருப்பது இன்னும் மகிமை சேர்க்கக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இந்த நல்ல நாளில் நம்ம தீமையை எதிர்த்து நன்மை செய்யக்கூடியவங்களாக மாறணும். தீமையை சாடிக்கிட்டு இருக்கிற வேண்டிய அவசியம் இல்லை, நன்மை செய்கிறவங்களாக மாறுங்க அப்படிங்கிற ஒரு செய்தியைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுகிறார். இன்றைக்கி நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். ஸோ இந்த வார்த்தையை நம்ம மனசில் வச்சுக்கொள்ளணும். அதாவது தீமை செய்கிறவன் எப்போ தீமை செய்கிறான் அப்படின்னா, அவன் தீயவனாக இருப்பதனால் தீமை செய்கிறான். ஒரு நோயாளின்னா இருமுவான், நோயாளியாக இருந்தால் இருமல் வரும், சளி வரும், அவங்க நோயாளியாக இருந்தால் ஆசுபுசுன்னுவாங்க. ஒரு டாக்டர் வந்து அதுக்காக கோபப்பட முடியுமா? கோபப்பட முடியாது. அதே மாதிரி நம்ம மருத்துவம் இருக்குது. நம்ம வந்து இயேசு சாமி நோய் உற்றவருக்கு தான் வந்தார். நாம் வந்து இந்த பூமியை மாற்றுறதுக்காகத்தான் இயேசுக்கு பின்னாடி நிற்கிறோம். அதனால் தீமை செய்துட்டான் ஒருத்தன் அப்படின்னா அவனை நம்ம என்ன செய்யக்கூடாது, ப்ராக்கெட் போட்டு எல்லோரும் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவன் வந்து இன்னும் வளர்ந்துக்கிட்டே போவான். அவனுடைய இருப்பு வந்து இன்னும் ஆழப்படும், அழுத்தமாகும். அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டார், அவனை விட்டுடு அப்படின்னார். தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம். சமீபத்தில் கூட சில பேர் என்ன செய்கிறாங்க, யாராவது ஒன்று பிடிக்கல, ஏதாவது ஒரு எதிராக சொல்லிட்டாங்கன்னா உடனே வாட்ஸ்அப்பில் உடனே ஏதாவது செய்தியெல்லாம் போட்டு. அவர் கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுறவங்க எதை செய்யணுமோ அதை செய்வாங்க. இந்த மாதிரி காரியத்தை தேவையில்லாத காரியத்தில் போய் நம்ம நேரத்தை செலவழிப்பதை விட நல்ல காரியத்தில் நம்ம நேரத்தை வைத்தால் இன்னும் அதிகம் பலன் கொடுக்கக்கூடியதாக அது மாறும். ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கி நம்ம முன்வைத்து சிந்திக்க ஆண்டவருக்கு முன்னாடி அமர்ந்திருக்கிறோம். அமர்ந்திருக்கிற எல்லோரையும் சிறப்பாக, குட்டி பிள்ளைங்க எல்லாத்துக்கும் ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற கவலை வேறு. ஐயோ, ஒரு சில பேருக்கு ஐயோ எப்போ ஸ்கூல் ஆரம்பிக்குங்கிற கவலை, இப்படி மூடி போட்டாங்களே அப்படிங்கிற கவலை, பத்தாம் கிளாஸ் பரீட்சை நின்று போச்சுன்னு பலருக்கு சந்தோஷம், சிலருக்கு வருத்தம். நான் குட்டி பிள்ளைங்கள்லாம் வரும்போது நான் கேட்பேன், கொரோனா வந்ததுனால தான் இவ்வளவும் அந்த குழந்தைங்களுக்கு கேட்பேன், அந்த பிள்ளைங்கள்ட்ட நேராக கேட்டால் அவங்க ஆன்சர் வர மாதிரி கொடுத்துருவாங்க, அதனால் இப்படி கேட்கலாம் அப்படின்னு. கொரோனா உயிரோடு இருந்தால் ஸ்கூல் லீவு, கொரோனா செத்தா ஸ்கூலு. கொரோனா உயிரோடு இருந்தால் ஸ்கூல் லீவு, கொரோனா செத்துட்டா உனக்கு ஸ்கூலு. இப்போ கொரோனா சாவணுமா உயிரோடு இருக்கணுமா அப்படின்னு கேட்பேன். ஆனால் பிள்ளைங்க எவ்வளோ ஞானமாக இருக்காங்க பாருங்கள். ஆனால் நிறையா பிள்ளைங்க யோசிச்சுட்டு கொரோனா சாவணும் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டில் ஆயப்பன் தொல்லை தாங்கலை. ஸ்கூலில் ஒரு டீச்சரை எப்படியாவது கண்ணில் மண்ணை தூவிட்டு அப்படி இப்படி சுற்றி வந்துடலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே இந்த முசரக்கட்டைகளை எவ்வளோ நாள் தான் பார்க்குறது. இங்கே பிள்ளைங்க எங்கே உட்கார்ந்தாலும் அங்கே போகாத, இங்கே உட்காராத, எந்திரி அங்கே, அதுங்க போய் அங்கே நிற்கும், அங்கேயும் போய் சும்மா நிற்கிற, இங்கே வா, அதுங்க போய் ஏதாவது நோண்டுச்சுன்னா அதை தொடாத, அப்புறம் என்ன செய்யுது அடுப்பாங்களா, அடுப்படிக்கு போகாத. பிள்ளைங்க எல்லா இடத்துலையும் ஹவுஸில் என்னென்னா டார்கெட்டட், அதனால் அவங்களுக்கு அட போங்கடா நீங்களும் உங்கள் வீடும், பிசாம நான் ஸ்கூலுக்கே போகிறேன் அப்படிங்கிற நிலைமைக்கு பிள்ளைங்க நான் வந்துட்டாங்க. அதனால் கேட்ட பிள்ளைங்க நிறையா பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போ கொரோனா சாகணும்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஒரு சில பேர் யோசிச்சுட்டு இன்னும் அறிவாளி பிள்ளைங்களாம் இருக்குது, இவன் என்னமோ கேட்குறானே மாற்றி சொல்லிடக்கூடாதுன்னு நல்லா யோசிச்சுட்டு கொரோனா உயிரோடே இருக்கட்டும் சாமி அப்படிங்கிறான். அவங்களெல்லாம் பள்ளியோடு போய் பயந்த பிள்ளைங்க. அதனால் இந்த நியூஸ் இந்த செய்தியை பார்த்துட்ருக்கிற பிள்ளைங்கள்லாம் நீங்களும் உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், கொரோனா சாவணுமா உயிரோடு இருக்கணுமா அப்படின்னு. தேவ பிள்ளைகளை ஒரு சகோதரி ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருந்தாங்க, செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி அதையும் கிளாரிஃபை பண்ணிடுவோம். இந்த நியூஸ்லலாம் வாட்ஸ்அப்பில் இந்த இதிலெல்லாம் வைபர் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோவை அனுப்பி விட்டு இதை 10 பேர்த்துக்கு அனுப்பு, அனுப்பலைன்னா நாசமாக போயிடுவேன் அப்படின்லாம் போடுவாங்க. இது எனக்கு இப்போ நான் ஒருத்தருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுறது இல்லைங்க. ஏன் என்ன பயமுறுத்தி போட்டாலும் நான் அதை கண்டுக்கிறதே கிடையாது, அதை பற்றி நம்ம வருத்தப்படுறதே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் அதை சோதித்து பார்த்துட்டோம். நான் காலேஜ் படிச்சுட்ருக்கப்பவே ஒரு கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்தேன், எல்லாம் நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நானும் ரொம்ப ஆவலாக வாங்கினேன், வாங்கி பார்த்தா பெரிய அன்னை மாதா படத்தை போட்டு ஒரு பெரிய சாட்சி எழுதியிருந்தாங்க. சாட்சியெல்லாம் ஓகே, வெரி குட், அது வரைக்கும் நல்ல பாராட்டுதற்குரிய. கீழே இதை நீ போய் 100 பேருக்கு அடித்து கொடுக்கணும், இல்லாட்டினா நீ உன் குடும்பம் ரத்தம் கக்கி சாகணும்னு எழுதி வச்சுருந்தாங்க. எனக்கு பேப்பரை தூக்கியும் போட முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல. பையில் மடித்து வச்சுக்கிட்டு வீட்டில் வந்து நமக்கு சோறு போடுறதே பெரிய விஷயம், 100 பேருக்கு அச்சு பிரிண்ட் பண்ணணும், வீட்டில் போய் அப்பா கிட்ட காசு கேட்டோம்னா அவ்வளோதான் விழுவோம், அதையாண்டா நீ போய் வாங்கிட்டு வந்த அப்படின்வாங்க. அதனால் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பயந்து போய் 1 மாதமாக அந்த பேப்பரை பையிலே வச்சுருந்தேன், அது பிஞ்சியே போச்சு, தூக்கி போடவும் முடியல. அப்புறம் ஒரு நாள் ஆண்டவரே நான் செத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, இதை நான் கசக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போட்டேன். இன்றைக்கு வரைக்கும் ரத்தம் கக்கவே இல்லைங்க, நல்லா இருக்கிறேன். அதனால் நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க, இனிமேல் இதை 20 பேருக்கு அனுப்பியே தொலையணுமா இல்லை அப்படியே அழிச்சிட்டு அமைதியாக உட்காந்திக்கலாமான்னு தயவுசெய்து ஃபார்வேர்ட் பண்ணாதீங்க. என்ன திசை பாருங்கள், நம்ம ஆண்டவர் அறிவை கொடுத்துருக்கிறார். அவன் எதையோ ஒன்று ஃபார்வேர்ட் பண்ணுறான், உடனே அதை பார்த்த உடனே அது உண்மையா பொய்யா, அது யார் பேசியிருக்கிறாங்க, அவங்க பேசுனதுக்கு ஒரு முகாந்தாரம் இருக்குதா, அதனுடைய அவங்க உண்மையாக ஜெனுவினாக இருந்தாங்கனாக்க அவங்க யாருன்னு சொல்லுவாங்க, யார் பேசுகிறோம் என்னன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கணும், பார்க்காம நம்ம உடனே ஃபார்வேர்ட் பண்ணக்கூடாது. அதனால் அந்த அந்தோணியார் பேரால், ஆரோக்கிய மாதா பேரால, செபஸ்தியார் பேரால் எது வந்தாலும் நீ டெலிட் பண்ணிடு, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அவங்க கோச்சிக்கவே மாட்டாங்க, அம்மா மாதா அம்மா கோச்சிக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் வந்து இது பிசாசு செய்கிற வேலை அவங்களுடைய பெயரால். தயவுசெய்து ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிவு தெளிவோடு விழிப்பாக இருக்கணும், ராயப்பர் அதான் சொல்கிறார். அதுக்கு தான் இவ்வளோ நேரம் மூச்சை போட்டு நாங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். என் பிள்ளைகள் அறிவு தெளிவோடு விழிப்பாக இருப்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் தம் பிள்ளைகள் அறமண்டையாக இருக்கணும்னு ஆசைப்படலை, நம்மெல்லாம் அறமண்டையாக இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படலை. நம்ம இருக்கக்கூடிய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தணும்னு ஆண்டவர் ஆசைப்படுறார். அதுக்கு தானே அறிவை கொடுத்தாரு, இருக்கிறதையாவது பயன்படுத்தலாமே. ஆண்டவருடைய பெயரால் ஏமாற்றுகிறவங்க, கடவுளுடைய பெயரால் ஏமாற்றுகிறவர்கள் ஏராளமாய் பெருகிட்டாங்க, எல்லா தளத்திலையும் இருக்கிறாங்க, உங்கள் தளத்திலையும் இருக்கிறாங்க, எங்கள் தளத்திலையும் இருக்கிறாங்க. தயவுசெய்து மெழுகுதிரியில் உன் பிரச்சனை போகணும்னு சொன்னால் நம்பாத, மெழுகுதிரி கொளுத்தி வைக்கிறோம், எதுக்கு நம்ம பர்மிஷன் கொடுக்குறோம் மெழுகுதிரி கொளுத்துறதுக்கு, திருச்சபை பர்மிஷன் கொடுத்துருக்கு, அது உன்னுடைய அன்பின் காணிக்கை, அது அன்பின் அடையாளம். நீ ஜெபத்து அந்த மெழுகுதிரி உருகிற நேரத்தில் நீ ஜெபிக்கிற, இதுக்காக தான் இதெல்லாம் ஒரு ரிலீஜியஸ் ஐடென்டிட்டிக்காக தான். இது வச்சுட்டா போதும் அப்படின்னு நினச்சா இல்லை, ஆண்டவருடைய காரியங்கள் அப்படி கிடையாது. ஆண்டவர் நம்ம தான் மெழுகாக உருக சொல்லியிருக்கிறார். ஆடையை கிழித்து கொள்வதில்லை, இதயத்தை கிழித்து கொள்வது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை நீ படிச்சினாதான் இதயம் கிழிக்கப்படுங்க. நிறைய பேர் வார்த்தை பக்கமே வர்றதில்லை. கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் அப்படின்னா ஓடி போகிறேன். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு இதயம் குத்தும். இதயத்தை ஆண்டவர் குத்துவார், போய் வார்த்தையான தேவன் குத்துவார். அந்த குத்துப்பட விரும்புறதில்லைங்க. அதனால் மெழுக்கான ஒரு பூசை, மெழுக்கான ஒரு வழிபாடு, எதுவும் காயமே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கணும். தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்குள்ளே அப்படி போகிற பிள்ளைகள் ஒரு நாள் ஆண்டவரை பார்க்க போகிறது இல்லைங்க. அது யாராக இருந்தாலும் உண்மை அதுதான். தேவ பிள்ளைகள், வார்த்தை நம்ம எதுக்கு இருபுறமும் கருக்கு வாய்ந்தது, வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானதெல்லாம் பைபிள் எழுதி வச்சுருக்குது. அப்போ வெட்டணும் என்ன? அது என்னை கிழிக்கணும். தப்பு செய்ய அது வேறு விஷயம், பாவம் பண்ணுறோம் அது அடுத்தது. ஆனால் நான் பாவம் பண்ணியிருக்கிறேங்கிறத நான் உணர வைக்கிறது என்னுடைய வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை. அதை நான் எனக்குள்ளே அனுப்பணும். அதை மறுக்கிற வழிபாடுகள் எதுவுமே ஆண்டவருடைய அபிஷேகத்துக்குள்ளே போகவே முடியாது. இன்றைக்கி கூட ஆண்டவர் ஒரு அழகான செய்தியை நமக்கு சொல்கிறார் பார்த்தீங்களா. இன்றைக்கி முதல் வாசகம், மிக அருமையான ஒரு வாசகம், நாபோத்து. அது ஒரு ஏழை விவசாயி. இந்த கதையை சுருக்கமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்ல, நாபோத்து ஒரு ஏழை விவசாயி. அவன் ஒரு சின்ன தோட்டம் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறான். அரசன் ஆகாபாது மேலே கண்ணு வைக்கிறான். அதை அவன் கேட்குறான், கொடுக்க மாட்டேன்னு. அவன் அரசனாக இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன், என் ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார்னு அவன் சொல்கிறான். அதை பார்த்த உடனே இவனுக்கு கோபம் வருது. போய் அவன் முகத்தை குப்புறமாய் வைத்து கொண்டு அவன் என்ன செய்கிறான், படுத்துட்டு அழுது கொண்டு இருக்கிறான். அப்பொழுது அவளுடைய மனைவி வந்து ஜெசபேல் வந்து சொல்கிறான், என்னைய அப்படி அரசனாக இருந்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து காலி பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பி இப்போ திட்டம் தீட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கதைக்குள்ளே வரக்கூடிய ஒரு சில ஆட்கள் பாருங்கள், இழி நிலை உடையவர், இழி நிலைக்குள்ளே இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க, அந்த திட்டத்தை இழி மனிதர் என்று தான் எழுதப்பட்டிருக்கிற. இழி மனிதர் இருவர், இழி மனிதர் இருவரை ஏவி விட்டு எல்லா இடத்துலையும் இந்த இழி மனிதர் இருக்கிறான். நீங்கள் எந்த தளத்தை எடுத்துக்கங்க, குடும்பத்தை நாசப்படுத்துறதுக்கு அங்கே ரெண்டு இழி மனிதர் இருப்பாங்க. நிறைய குடும்பத்தில் தாய் தந்தையே அந்த இழி மனிதராக இருக்கிறாங்க. நிறைய வீட்டில் அண்ணன் தம்பி இருப்பாங்க. குடும்பம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தொழிற்சாலை தொழிலகம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அங்கே ரெண்டு இழி மனிதர் அதிகாரத்துக்கு கூலகும்புடு போட்டுட்டு அந்த பிச்சை காசுக்காக வேலை செய்கிறவன் இழி மனிதர் இருப்பான். அவனை விட்டு நீங்கள் சமூகத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த சமூகத்தில் அரசியல் தளத்தில் இழி மனிதர்கள் இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா செய்கிறதெல்லாம் அநியாயம், அதுக்கு பின்னாடி போஸ் கொடுக்கறதுக்கு ஒரு 50 இழி மனிதர்கள் நிற்பாங்க. எல்லா இடத்துலையும் இந்த இழி மனிதர்கள் இருக்கிறாங்க. இழி மனிதர்னால் என்ன? இழிவான பிழைப்புக்காக சமூகத்தையும் கடவுளையும் உதறி தள்ளி நிற்கிற மனிதர்கள், அழிவுக்கான மக்கள். இவங்க தான் அழிவுக்கான மக்கள், இவங்களை அழிக்கும் மக்கள். இன்றைக்கி வெட்டுக்கிளி வந்துருச்சுன்னு இவ்வளோ வேதனைப்படுறோம். நாட்டுக்குள்ளே வந்திருக்கிற பெரும்பெரும் முதலையெல்லாம் கிடைக்க, அதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்படுறதில்லை. பாருங்கள், இன்றைக்கி நம்ம எதுனே தெரியாமலே அவங்க கை கோத்துக்கிட்டே நிற்போம். தயவுசெய்து இதெல்லாம் யோசித்து பார்க்கணும். நீ இழி மனிதனுடைய அந்த எல்லைக்குள்ளே கூட நிற்கக்கூடாது. எதுக்கு இந்த கதையெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு? நீ கிறிஸ்தவனாக இருக்கிறீன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கு வயிறு பொழைச்சா போதும், என் பிள்ளைகளுக்கு சோறு போடுறதுக்கு பன்றிகளை போல் நம்ம இருக்கக்கூடாதுங்க. பன்னி எதை போட்டாலும் திங்கிது, பண்டிகளெல்லாம் இப்போ சொல்லக்கூடாது. பாவம், அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. விலங்குகளை ஒரு நாளும் ஒப்பிடக்கூடாது. இன்றைக்கி விலங்கை விட நம்ம கேவலமாக போயிட்டு இருக்கிறோம். நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். தேவ பிள்ளைகளே பாருங்கள், அந்த இழி மனிதர்களுக்கு அவங்க ஆர்டர் போட்ட உடனேயும் அரசி போட்டுட்டோன்னு உடனே அடி பணிஞ்சு வேலை செய்கிறாங்க. அடி பணிஞ்சு வேலை செஞ்சு அந்த நீதியை அந்த இடத்துல அவங்க மறுத்துட்டு அநீதியை வைக்கிறாங்க. அந்த மனுஷனை கொல்கிறாங்க, நாபோத்தை கொன்று போட்டுட்டு. அதுவும் சும்மா கொள்ளலை, பழித்துரைத்து அவன் மேலே ஒரு பெரிய பழியை வச்சு. அவன் அப்போவே செத்துருப்பான் மனுஷன், பாவம். கல்லால் அடித்து கொண்டது ரெண்டாவது தான். அவன் மேலே இப்படி ஒரு பெரிய மனுஷங்க, அதுவும் இவங்களாம் இழி மனிதர்கள்லாம் யார்? ஊரில் பெரிய ஆளுங்க. அதான் சொல்லப்பட்டிருக்கு அவங்க யார் அப்படிங்கிறத. மடல்களை பெரியோருக்கு உயர்குடி மக்களுக்கும் அனுப்பினான். பார்த்தீங்களா? அம்மடல்களில் அவள் நீங்கள் நோன்பு அறிவித்து, நாபோத்தை ஒரு நோன்பு அறிவித்து. பார்த்தீங்களா? அது எந்த பேக்ரவுண்டில் செய்கிறாங்க பார்த்தீங்களா? கடவுளுடைய பேக்ரவுண்ட். நோன்பு அறிவித்து நாபோத்தை மக்கள் முன்னிலை அமரச் செய்யுங்கள், அவனுக்கு எதிராக இழி மனிதர் இருவரை ஏவிவிட்டு கடவுளையும் அரசரையும் பழித்துரைத்தா என்று அவன் மீது குற்றம் சாட்டுங்க. அப்போ ரெண்டு பேர் தான் சாட்சி, இழி மனிதர் ரெண்டு பேர். ஏவி விட்டவன்லாம் என்ன உயர்குடியா? அவன் அந்த இழி மனிதருடைய இழிவான பிழைப்புக்கான அந்த பார்க்க தான் உயர்குடி. தேவ பிள்ளைகளை யார் உயர்குடி? கடவுளுடைய பார்வையிலே உயர்ந்த மனிதர்கள் யார்? நீதிக்காக எவன் நிற்கிறானோ அவன்தான். இன்றைக்கி நீதி விலை பேசப்படுகிறது எல்லா தளத்திலையும். நீதிமன்றங்களில் கூட நம்ம போராட வேண்டி இருக்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி எல்லா தளத்திலும் நம்ம நீதி, எல்லா நாடுகளிலுமே நீதி என்பது விலை பேசப்படுகிறது. அதான் ஆண்டவருடைய அடையாளத்தை வந்து நீங்கள் பார்க்கணும். ஆண்டவருடைய அடையாளம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அவங்க மோட்சத்துக்கு போவாங்களா, இவங்க மோட்சத்துக்கு போவாங்க, எல்லாரும் போவாங்க. எப்போ போவாங்க? எங்கே எவன் நின்னாலும் நீதிக்கு நின்னான்னா போதும். ஏன்னா கடவுள் நீதியின் கடவுள். இயேசுவை அவங்க ஏற்று நான் கோயிலுக்கு வந்து அப்படின்னு கூட அவசியம் இல்லை. அவங்க ஆண்டவருடைய திட்டத்தின்படி அவங்க இங்கே இல்லை, அவங்க வெளியில் இருக்கிறாங்க, அவங்க கட்டளைகளை அறியலை. ஏற்கனவே இதுக்கான விளக்கங்களை, வார்த்தைகளெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம். திருப்பி நீங்கள் குழம்பிக் கொள்ளக்கூடாது, ஃபாதர் இப்படி பேசுகிறாரேன்னு. அவங்க ஆண்டவருடைய வார்த்தையை அறியாதவர்களாக இருந்தாலும் அவங்க தங்களுடைய வாழ்வு மரபுப்படி, வாழும் முறையின்படி இருந்தாங்கன்னா அவங்கள ஆண்டவர் ஆதரிப்பார். அந்த வாழ்வினுடைய மரபு என்பது என்ன? நீதியின்படி அவங்க செய்தாங்கன்னா அடித்தா வலிக்கும், செய்யக்கூடாது. அவனும் வாழணும், நானும் வாழணும், ரெண்டு பேத்துக்கும் பகிர்வு உண்டு, பகிரணும். இதுதான் நீதி. இதை அறிந்து ஒருத்தவங்க செய்தாங்கன்னா ஆண்டவர் அவங்கள ஆதரிக்கிறார். பாருங்கள், பைபிள் நீதியின் கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கிறார். அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எசையா 30:18 பார்க்குறோம், உங்களுக்கு கருணை காட்ட ஆண்டவர் காத்திருப்பார், உங்களுக்கு இறங்குமாறு எழுந்தருள்வார், ஏனெனில் ஆண்டவர் நீதியின் கடவுள், அவருக்காக காத்திருப்போர் நட்பேறு பெற்றோர். நீதியின் கடவுள், கடவுள் நம்ம கடவுள், இரக்கத்தின் கடவுள். இப்போ பாப்பரசர் திடீர்னு ஒரு நாள் அவர் பொறுப்பெடுத்த உடனேயும் இரக்கத்தின் வாசலை திறந்து வைங்கன்னு நிறைய கோயில்களில் எல்லாம் திறந்து வச்சாங்க. எல்லாம் அது வழியாக போங்க, இரக்கத்தின் வாசல் வழியாக போங்க அப்படின்னாங்க. போனால் 100 நாள் பலன், 500 நாள் பலன், அதெல்லாம் சொன்னாங்க. வெரி குட். ஆனால் எதற்காக அப்படின்னா, நீ நீதியினுடைய வாசலில், இரக்கத்தின் வாசலில் போயிருக்கிற, ஒரு நாள் நீதியின் வாசல் திறக்கும், அது உள்ளே நீ போகிறதுக்கு உன்னை தகுதியாக்கிக்கொள் என்கிற செய்தி மறைமுகமாக எல்லாருக்கும் சொல்லப்பட்டது. இரக்கத்தின் வாசல்னால் அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்துட்டவங்கெல்லாம் மோட்சத்துக்கு போயிடுவாங்களா? இல்லை இல்லை. அவர் என்ன செய்தார்? இரக்கத்தின் வாசலில் திறந்தவர் பாப்பரசர் ஒரு நாள் மூட சொல்லிட்டார். அதுக்கு ஒரு விழா கொண்டாடினாங்க, மூடி. எதுக்கு? இப்படித்தான் இரக்கத்தின் வாசல் மூடப்பட போகிறது என்பதை ஆண்டவர் அவர் வழியாக உலகத்திற்கு வெளிப்படுத்திட்டார். இரக்கத்தின் வாசல் ஒரு நாள் மூடப்படும் பிள்ளைகளே. அப்போ போய் நீ போய் என்ன செய்ய முடியாது? அங்கே நீதியின் தேவனை, இரக்கத்தின் தேவனை பார்க்க முடியாது. நீதியின் தேவனிடத்தில், நீதியின் தேவனிடத்தில் நீதியைத்தான் நீ படிக்க பார்க்க முடியும். பாருங்களேன், அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை எசையா 41:10 கூட நம்ம பார்க்குறோம், அஞ்சாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன். அவருடைய கரமே நீதியின் கரம்தான், அந்த கரத்தால் தான் உன்னை தாங்குவார். அப்போ நீ எப்படி இருக்கணும்? நீதியாக இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதெல்லாம் உணர்ந்து கொள்ளணும். அவர் அநீதியை வெறுக்கிற தேவன், நம்முடைய கடவுள். அநீதி எங்கே நடந்தாலும், வீட்டுக்குள்ளே ஒரு ஆண் பிள்ளை பெண் பிள்ளைன்னு நீ பாகுபாடு பார்த்தீங்கன்னா அது அநீதி, அது அநீதி. அதை ஆண்டவர் அருவருக்கிறார். அதை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவருடைய வேதனைக்குரியவர்கள். ஒரு ஜாதியை வச்சு நீ ஒரு பங்கு சமூகத்தில் ஒரு வாழ்ந்து கொண்டு இருக்கிற, ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிற நாம ஜாதியினுடைய, நம்முடைய தமிழகத்திலலாம் இது பற்றி எறிகிற ஒரு காரியம். அந்த ஜாதியை வச்சு நான் வந்து ஒருத்தரை பிரித்து பார்க்குறேன்னா அது கடவுளுக்கு முன்பாக அநீதி. அதை நீ செய்தால் அதுதான், நான் செய்தால் அப்படி தான். ஆகவே தான் தேவ பிள்ளைகளே, இன வேறுபாடு, நீ வெளிநாடுகளில் ஜாதியம் இல்லை ஆனால் இனம் இருக்கிறது. ஒரு இடத்துக்கு ஒரு சில நாடுகளுக்கு போனால் அவங்க ஊரை வச்சு அவங்க சொல்லுவாங்க கண்ட்ரி மேன், அந்த ஊரை வச்சு பிரிஞ்சிருக்கிறாங்க. பிரிவினைங்கிறது பல விதத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. தேவ பிள்ளைகளை, எது எப்படி இருந்தாலும் அது அநீதியாக இருக்கிற, ஆண் பெண் என்கிற அடையாளம் அது அநீதி. ஆணுக்குரிய மகிமை உண்டு, பெண்ணுக்குரிய மகிமை உண்டு. ஆண்டவர் ரெண்டு பேருக்கும் வித்தியாசமான கேரக்டர் வச்சிருக்கிறாரு. அப்போ ஆண்டவருடைய பரிசுத்தமான அந்த படைப்பில் அந்த திட்டத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்போ பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு வீட்டுக்குள்ளே கணவன் மனைவி ரெண்டு பேத்துக்குமே இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் இருக்குது. அதாவது நான் ஒரு புக்கு ஒன்று வாசித்தேன், மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் உமன் ஆர் ஃப்ரம் ஜூபிட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை வாசித்தேன். அந்த புத்தகத்தில் அழகாக சொல்கிறாங்க, ஆண்களுக்குரிய குணாதிசயம் என்ன, பெண்களுக்குரிய குணாதிசயம் என்ன. ஒரு ஆண் எப்போ தன் மனைவியை வந்து என்ன மாதிரியே என் பொண்டாட்டி யோசிக்கணும் அப்படின்னு நினச்சா குடும்பம் காலி. பொண்டாட்டி வந்து தன் புருஷனை என்ன மாதிரியே என் புருஷன் யோசிக்கணும் அப்படின்னு நினச்சா குடும்பம் காலி. அப்படி நினைக்கிறாங்கன்னா அது அநீதி. அது அநீதி. என்ன மனைவி ஒரு பெண் பெண்ணாகத்தான் யோசிப்பார், ஒரு கணவன் ஒரு ஆண் ஒரு ஆணாகத்தான் யோசிக்க முடியும். இதில் யார் ஈடுபட்டு இருந்தாலும் அவர்கள் அநீதி இழைக்கிறார்கள். பிள்ளைகள் தம்ம பிள்ளைங்க எப்படி படிக்குமோ, நம்மக்கிட்ட இருக்கிறது தானே பிள்ளைகளுக்கு வரும், நம்மக்கிட்டேருந்து தானே ஜீன்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறோம் பிள்ளைகளுக்கு. உனக்கு கணக்கே வராது, உன் பொண்டாட்டிங்க வராது, புருஷனுக்கு வராது, ஆனால் புள்ள மட்டும் 100 மார்க் எடுக்கணும் கணக்கில் அப்படின்னு ஆசைப்பட்டா எப்படி? அப்போது குழந்தைகளுக்கு என்ன திறமை இருக்குதுன்னு பார்க்கணும், அதை அப்ரிஷியேட் பண்ணணும், அவ்வளோதான். உன் பிள்ளை படித்து என்ன படிக்கிற ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே என்ன எல்லாருமே 100 மார்க் எடுத்து எல்லாமே பெரிய பெரிய லெவலில் இருக்கிறாங்களா? படிக்கிறதுல ஏதோ ஒன்று ரெண்டு அப்படி இப்படி போய் ஒரு பெரிய பொசிஷனில் வராங்க, அவ்வளோதான். அக்செப்ட் த சில்ட்ரன் ஆஸ் தே ஆர். அவங்கக்கிட்ட இருக்கிற நன்மைகளை எடுத்து கொண்டு வாங்க, அதை விட்டுட்டு அவனை மாதிரி நீ இல்லை இவனை மாதிரி இல்லை எடுத்து விட்டு போய் என்னம்மா படிக்கிறான் பாரு. எல்லா வீட்லேயும் நடந்துச்சு, எங்கள் வீட்லேயும் நடந்தது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் என் மேலே காட்டமாக இருப்பாங்க, அடிக்கடி நம்ம வீட்டை பற்றியே சொல்லிட்டு இருக்கிறானே அப்படின்னு. என்ன இருக்கிற அனுபவத்தை தானே சொல்ல முடியும். எவ்வளோ நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ எங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கிற ஒரு பிள்ளைய எங்கள் அப்பா போய் பார்த்துட்டு, அந்த பிள்ளை டிவி பார்த்துட்டே படிக்கிறா, ஷீஸ் சச் இன்டெலிஜென்ட் கேர்ள், இப்போ டிவி பார்த்துட்டே படிச்சிருது. ஒரு நாள் நானும் டிவி பார்த்துட்டே படிச்சுட்டு இருந்தேன், எங்கள் அப்பா வந்து டிவி பார்க்குறியா படிக்கிறியா அப்படின்னாரு. சார் டிவி பார்த்துட்டே படிக்கிறேன் அப்படின்னு. அது எப்படி நீ டிவி பார்த்துட்டே படிப்பேன், அந்த பிள்ளை மட்டும் டிவி பார்த்துட்டே படிக்கிறத ஏற்றுக்கிறிய, நாம் டிவி பார்த்துட்டு படிக்கிறத உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு. உடனே குச்சி எடுக்கிறவா இல்லையா அப்படின்னா, உடனே தூக்கி விட்டு எல்லாத்தையும் ஓடியாச்சு. இப்போ பாருங்கள், அடுத்த பிள்ளை செஞ்சால் அது வெரி பர்ஃபெக்ட். எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, உங்கள் வீட்லேயும் நடக்குது, எல்லா வீட்லேயுமே. நம்ம பிள்ளையில நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல, தே ஆர் ரியலி என்ன சொல்கிறது, அவங்க ஒரு நல்ல கிஃப்ட்டு. குழந்தைங்க வந்து ஒரு தே ஆர் லைக் அ ஜெம், கடவுள் கொடுத்துருக்கிற அபிஷேகம். அவங்கள உத்து பார்க்கணும் பேரண்ட்ஸு, டைம் இல்லை, அவங்கள உத்து பார்க்க நேரம் இல்லை. எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற தாய் தந்தையர்கள் பிள்ளைகள்கிட்ட எக்ஸ்பர்ட்டாக இல்லை. அவங்கக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன மைன்யூட் சேஞ்சஸையும் நீங்கள் பார்க்கணும். எடுத்தோடனே அவங்க ஒரே கெட்டவனாக மாறுறதில்ல, கத்தி எடுக்கிறதில்ல, அவங்ககிட்ட ஏதோ ஒரு சின்ன சேஞ்சு வந்திருக்கும். அப்போ நீங்கள் பார்க்கல, ஏன்னா நீங்கள் டைம் இல்லை பிள்ளைகளை கவனிக்கிறதில்ல. அது அநீதி, அதைத்தான் சொல்லுகிறோம். பிள்ளைகளை கம்பேர் பண்ணினா அது அநீதி. பிள்ளைங்கள படிக்கிற மாதிரி படி ஸ்கூலில் டார்ச்சர் பண்ணுவாங்க, ஊன்னு அவன் இது காட்டுறதுக்காக சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது, நம்ம பிள்ளைய நம்ம நெருக்கக்கூடாது. அதை எப்படி படிக்க வைக்கணும், வி ஹாவ் டு லேர்ன் தட். அவள் பாருங்கள், இதெல்லாம் அநீதியாக நான் பார்க்குறேன். குழந்தைகளுக்காக பேச ஆள் இல்லைங்க. எத்தனை குழந்தை வீடுகளில் வன்முறைகள் தெரியுங்களா, பிள்ளைகளை எழுத சொல்லி ஆசிரியர்கள் வன்முறை செய்கிறாங்க. தேவ பிள்ளைகளை அதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, சொன்னோம்னா ஆசிரியர்கள் நீங்கள்லாம் கோவிச்சுப்பீங்க. ஆனால் உண்மை அதுதானே, நீங்கள் உள்ளத்தில் வச்சு யோசிச்சு பாருங்கள். ஒரு பிஞ்சு குழந்தைகளை கரங்கள் அதுங்க பென்சிலை பிடிச்சி எழுதக்கூட கஷ்டப்படுற நேரத்தில் பக்கம் பக்கமாக நீங்கள் வந்து அதுங்களை ஹோம்ஒர்க் செய்ய வச்சிங்கன்னா அந்த குழந்தைகளுடைய கரங்கள் எவ்வளோ வலிக்கும். ஓகே, அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு தேர் இஸ் அ லிமிட். சும்மா பாடம் நடத்த ஒன்று இல்லைன்னா நாளைக்கு டுமாரோ 5 பேஜஸ் ரைட் அண்ட் காம் அப்படின்னு போட்டுட்டா அது அநீதி. நேவ பிள்ளைகளை இப்படியாக அநீதியெல்லாம் ஆண்டவர் அநீதியை வெறுக்கிறார் பாருங்க. இசையா 35:4 ஆண்டவர் சொல்றாரு, உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள், இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார், அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். சின்ன சின்ன காரியத்திலலாம் நீதியை பார்க்கணுங்க. பணி செய்கிற இடத்துல வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய், அவன் எந்த முதலாளி எந்த கெட்டவனாக இருந்தாலும் நீ செய்கிற வேலையை நிறைய நிறைவாக செய். அவன் என்ன பெருசாக செஞ்சிட்டானா போயிட்டானா, வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யணும் நம்ம. ஏவ பிள்ளைகளே, இசையா 6:12 சொல்கிறாரு பைபிள் ஆண்டவர், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும் நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும். தெய்வமே பாருங்கள், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும் ஆண்டவர் வருவார், அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும். தெய்வ பிள்ளைகளே, நிறைய நேரம் நம்ம நினச்சிட்ருக்கோம் எல்லோரும் கடவுளுக்கு முன்னாடி நல்லவங்க தான், எல்லாருமே நல்லவங்க, ஆண்டவர் எல்லோரும் ஏற்றுப்பார். எஸ் ஏற்றுப்பார், பைபிள் அப்படி சொல்லலை. நீ சரியாக நீ கோயிலுக்கு வந்து யாரையும் சாமியார் விரட்ட போகிறதில்ல, ஆனால் ஆண்டவர் பலரை நிராகரிச்சிருவார். மலாக்கி 2:17 சொல்லுது பாருங்க, உங்கள் பேச்சுகளினால் ஆண்டவரை சோர்வடைய செய்யாதீர்கள், எவ்வகையில் அவரை நாங்கள் சோர்வடைய செய்தோம் என்று வினவுகிறீர்கள், தீச்செயல் புரிவோர் அனைவரும் ஆண்டவர் கண்ணோக்கில் நல்லவரே, அவரும் அவர்கள் மட்டில் பூரிப்படைகிறார் என்று சொல்கிறீர்கள். அல்லது நீதியின் கடவுள் எங்கே என்று கேட்கிறீர்கள். பார்த்தீங்களா, கடவுளை எல்லாரையும் ஏற்றுப்பார், எல்லாரையும் அவர் மகிழ்ச்சி, என்னையும் ஏற்றுப்பார், நான் எழுந்து செஞ்சாலும் ஆண்டவர் என்னை மன்னிச்சிடுவார்னு சொன்னீன்னா ஆண்டவருக்கு அது உகந்த காரியம் அல்ல தேவ பிள்ளைகளே. அதனால தான் ஆண்டவருடைய பெயருக்கு அஞ்சி நடக்கிற பிள்ளைகளாக நம்ம மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீதியின் தேவன், நீ இருக்கிற இடத்துல நீதியை நீ நிலைநாட்டுவதற்கு என்ன செய்யணுமோ செய். தேவ பிள்ளைகள் உணர்ந்து கொள்ளணும், ஆண்டவரின் நீதியை உணராதவர்கள் யார் என்று வேதம் சொல்கிறது. எரேமியா 8:7, வானத்து கொக்கு தன் காலங்களை அறிந்துள்ளது, புறாவும் தகைவிலானும் நாரையும் தாம் இடம்பெயரும் காலத்தை அறிந்துள்ளன, என் மக்களோ ஆண்டவரின் நீதியை உணரவில்லையே. பார்த்தீங்களா, ஆண்டவர் எந்த நீதியை இந்த பூமிக்கு கொடுத்திருக்கிறார். அதான் நான் சொல்லக்கூடிய நீதியெல்லாம் சின்ன சின்ன தளத்தில் மிஸ் ஆகிற நீதியை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே போனோம்னா சமூக அநீதி, அப்படியே போனீங்கன்னா அரசியலில் அநீதி, வாழுகிற இடத்துல அநீதி. அப்போ இங்கே மையம் சரியாக இல்லைங்க, பேசிக் தப்பாக இருக்குது. அதனால தான் எல்லாமே தப்பாக இருக்குது. நம்ம இருக்கிற இடத்துல நீதியை நம்ம கடைபிடிப்போமே. ஒரு ரோட்டில் போயிட்டுருக்குறோம், அங்கே ரோடு போட்டிருக்கிற கோடு போட்டிருக்கிறாங்க, தெர் இஸ் எ லைன், மார்க்கிங் லைன், இங்கே தான் நிற்கணும்னு. நீதி என்ன, அந்த லைனுக்கு முன்னாடி நிற்கணும். வெளிநாடுகளில் கரெக்டாக கண்டு ஃபாலோ பண்ணுறாங்க, ஆனால் லைட் இருக்குது, நம்ம ஃபாலோ பண்ணணும் சிக்னலை, அது நீதி. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், நிறைய பேர் பார்த்துருக்குறோம் அந்த இடத்துல தான் நின்று பாம் பாம் பான்னு அந்த இதை ஹாரன் கொடுக்குறோம். இட்ஸ் இன்சல்ட்டிங் த பர்சன் ஹூ இஸ் ஸ்டாண்டிங் ஃப்ரெண்ட், முன்னாடி இருக்கிற நபரை இன்சல்ட் பண்ணுறோம். இட்ஸ் அநீதி. சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் இந்த அநீதி வெளிப்படுறத நம்ம சமூகத்தில் பார்க்குறோம். ஆகவே தான் தெய்வ பிள்ளைகளே, குடும்பத்தில் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னு சொல்லுவாங்க. நம்ம வீடுகளில் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, நீ இப்படி தான் போகணும். ஒருத்தர் திடீர்னு பார்த்தேன் அடிபட்டுட்டார், காலில் அடிபட்டு வந்து நிற்கிறார். என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ஒரு பையன் ஓட்டிகிட்டு வந்து காலில் விட்டுட்டான், டூ வீலர் அடித்து காலெல்லாம் சிதைஞ்சி எலும்பு உடஞ்சி கால் இன்னமும் நடக்க முடியாமல் தான் நிற்கிறாங்க. அவங்க அந்த பையனுக்கிட்ட இந்த கார்டே இல்லை, அதாவது டிரைவிங் லைசன்ஸ் இல்லை. அப்போ பாருங்கள், இப்போது இதை பெருசாக எடுத்துகிட்டு போனால் கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் போகணும், ஆனால் அவங்க விட்டுட்டாங்க போய் தொலை அப்படின்னு. ஆனால் பாருங்கள், அதை அனுமதித்த பெற்றோர்கள் அநீதி இழைத்திருக்கிறார்கள். நீதியின்படி அவனுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கணும் கரெக்டாக, அவனுக்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்திருக்கணும். பாருங்கள், ஆகவே நம்ம சின்ன சின்ன காரியத்தில் நம்ம பையன்தானே, நம்ம பிள்ளை தானே அப்படின்னு நம்ம தானே செய்கிறோம். ஆமாம், உனக்கு அது சாதகமாக இருக்கிறது, அடுத்தவர்களுக்கு அது பாதகமாகிற போது அது அநீதி. தேவ பிள்ளைகளே, ஆண்டவரின் நீதியை உணராதவர்கள் எப்படி இருக்கிறாங்க. பைபிள் வேதனையோடு ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, வானத்து கொக்கு தன் காலங்களை அறிந்துள்ளது, புறா தகைவிலானும் நாரையும் தாம் இடம்பெயரும் காலத்தை அறிந்துள்ளன, விலங்குகளும் பறவைகளும் எல்லாத்தையும் அறிந்து வைத்திருக்கிறது. நீயும் நானும் தெரியலன்னு சொல்கிறோமே, இது உண்மையா? தெரியாமல் இல்லைங்க, தெரிந்து கொள்ள விரும்பாத நிலை, தெரிந்தும் அதை மறுக்கிற நிலை. அவன் செய்கிறான், நம்ம செய்யக்கூடாதா? அவன் செய்கிறான். கிறிஸ்தவன் அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவன் அவன் அடுத்தவருக்கு அதான் வாழ்வை இழக்கிறதுங்க. கிறிஸ்தவன் அப்படி செய்ய முடியாது, செய்யக்கூடாது. நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டால் ஆண்டவருக்கு பின்னாடி உண்மையுள்ள நீதியுள்ள பிள்ளையா நின்று பாருங்க, ஆண்டவர் உங்களோட இருப்பார். ஆண்டவருடைய வார்த்தைகள் உறுதி செய்கிறது இதை. நீதியுள்ள தேவன் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவார். எப்போ நீ அநீதிக்கு போகிற போவா, நீ அநீதியாய் செயல்படுகிற போதா? ஆலயத்திற்கு போனால் போதுமா? அநீதியினுடைய செயல்பாடு உன் வீட்டில் தலைவிரித்து ஆடுகிறது. நீ பணி செய்கிற இடத்துல லஞ்ச லாவணியங்களுக்கு நீ கரம் நீட்டுகிறாய், ஏழைகளை ஒடுக்குகிறாய். ஆமோசு இறைவாக்கினர் சொல்வதை போல இரண்டு செருப்புகளுக்காக நீ ஏழைகளை விலைக்கு வாங்குற, விற்கிற. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகள் அடுத்தவர்களுடைய கழுத்தை நெரிக்கக்கூடிய நிலையில் அநீதியை நீங்கள் உங்களுடைய ஆடையாக அணிந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு கிடைக்க போகிறது சாபமும் வேதனையும், அங்கே பல்கடிப்பும் தான் இருக்க போகிறது. நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கிறத பார்த்து மற்றவங்க நம்மகிட்டேருந்து கற்றுக்கொள்ளணும். நம்ம சொல்லிக் கொடுக்கணும், இல்லைப்பா இது வேண்டாம், ஆண்டவர் உங்களை நிலைநிறுத்துவார். என் தகப்பனார் வேலை செய்த இடத்துல ஒரு செக்ஷனில் 3 பேர் வேலை செய்தாங்க. அந்த செக்ஷனில் அந்த 2 பேரும் மற்ற 2 பேரும் ஒரு சில கையாடல்கள், சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம், அதை செய்தாக்க அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும். அதை செய்யக்கூடியவங்க, அந்த காரியத்தை செய்ய விளைகிறவங்க, கேட்குறவங்க வரும்போது அவங்க ஒன்று எட்டி பார்ப்பாங்க. முதல்ல யார் இருக்கிறான்னு, எங்கள் அப்பா இருந்தால் செய்ய மாட்டாராம், அதனால் எங்கள் அப்பாவை திட்டுவாங்களாம். அவர் சொல்லுவார், என்னைய திட்டுறாங்க, என்னைய மாதிரி பேசுகிறாங்க, ஏன்னா நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதில்ல அப்படின்னு. நான் கூட அப்போ எனக்கு விவரம் தெரியாதப்போ நான் சொன்னேன், இப்போ அவ்வளோ காசு வருது, லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட வேண்டியதானே, ஏன்னா வீட்டில் கஷ்டமாக இருக்குது, மாத சம்பளம் ஆனால் வீட்டில் சண்டை நடக்கும், பால்காரனுக்கு கொடுக்குறதா மளிகைக்காரனுக்கு காசு கொடுக்குறதா சண்டை வரும், இந்த காசெல்லாம் வந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாமே. அப்பா சொன்னார், செய்யக்கூடாதுப்பா, முதலாளி நம்மளை நம்பி தானே உட்கார வச்சுருக்கேன். தேவப்பிள்ளைகளே, அவருக்கு எங்கிருந்து அந்த ஞானம் வந்தது எனக்கு தெரியாது, அவரிடமிருந்து கற்றுக்கொண்டோம் நாங்கள். தாய் தந்தையர்கள் ஞானமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், நீதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள். பிள்ளைகளுக்கு நம்ம தப்பாக சொல்லிக்கூடாது, போகலாம்ப்பா போப்பா, பிள்ளைகள் அப்பா சொல்லிட்டாரு, அப்பா அநீதி, பிள்ளை அநீதி, அது ரெண்டு விளையக்கூடிய கனிகள் எல்லாமே அநீதியாக இருக்கிற போது கடவுள் உன் வீட்டுக்குள்ளே எங்கிருந்து நீதிக்குரிய அரசாட்சியை அமைக்க முடியும்? அதுதான் பவுலடியார் சொல்கிறார், படைப்பெல்லாம் பேறுகால வேதனையோடு தவித்து கொண்டு இருக்கிறது, புள்ள பிறக்க மாட்டேங்குது, அந்த தாய் எப்படி தவிப்பா? அதே போல தான் இந்த சமூகம் தவித்து கொண்டு இருக்கிறது நீதிக்காக. எப்போ இந்த நீதி இந்த பூமியில் நிலைநாட்டப்படுகிறதோ அப்போ தான் இயேசுசாமி வரப்போகிறாரு. தேவ பிள்ளைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகள் இதெல்லாம் ஆண்டவருடைய ஆமோசினுடைய வேதனையை பார்க்குறோம். அவருடைய கடித இறைவாக்கினர் சொல்கிறார் 5:15, தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள், நகர் வாயிலில் நீதியை நிலைநாட்டுங்கள், அப்பொழுது ஒருவேளை படைகளின் கடவுளாகி ஆண்டவர் யோசேப்பின் வீட்டாரில் எஞ்சியிருப்போருக்கு இரக்கம் காட்டுவார். 6:12 சொல்கிறாரு, பாறைகள் மேல் குதிரைகள் ஓடுமோ, எருதுகளை கட்டி கடலை உழுவதுண்டோ, நீங்கள் நீதியை நஞ்சாக மாற்றினீர்கள், நேர்மையின் கனியை எட்டிக்காயை ஆக்கினீர்கள். தேவ பிள்ளைகளே, அரசியல் தலங்கள் எல்லாம் இன்றைக்கி இந்த நஞ்சாக மாற்றக்கூடிய நீதியை நஞ்சாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்க்குறோம், சொல்ல முடியல, அவர்களுக்கு அது நீதியாய் தெரிகிறது, ஆனால் சமூகத்திற்கு, சமூகத்தின் பார்வையிலே, கடவுள் பார்வையிலே அநீதியாக இருக்கிறது. ஆகவே நாம் என்ன செய்யக்கூடாது? அந்த மாதிரி இடத்துல நிற்கக்கூடாது, அந்த மாதிரி ஆட்களை நம்ம தெரிவு செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஆட்களுக்கு நீ அந்த பார்ட்டியில் நான் இருக்கிறேன்னு பெருமையாக சொல்லி கொண்டீன்னா உன் முகத்தை பார்த்தாலே சொல்லிவிடலாம், நீ யார் என்று சொல்லிவிடலாம். தேவ பிள்ளைகள் தெளிவாக இருக்க வேண்டும். நீதியான பார்வை, நீதியான ஒரு ஓட்டம். ஆண்டவர் பாருங்கள், இதோ இந்த நீதியை குறித்து நமக்கு இன்றைக்கி பேசுகிறாரு. ஆண்டவர் வேதத்தில் எவ்வளோ இடத்துல பேசியிருக்கார் பார்த்தீங்களா? ஒரு குடும்பம், எனக்கு தெரிந்த குடும்பம், அந்த வீட்டில் ஒரு இயலாத மகள் உண்டு, ஹேண்டிகேப்டு சைல்டு, ஃபிசிக்கலி சேலஞ்சு சைல்டு உண்டு, ஒரு மகள். அந்த தாய் தந்தை ஒரு எளிய வாழ்க்கை முறை, சின்ன வேலை தான், கூலி வேலை, போய் வேலை செஞ்சால் தான் குடும்பம். ஆனால் அவங்களுடைய உறவினர்களே அந்த வீட்டை கட்ட முடியாதபடி கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த வீட்டினுடைய கட்டுமான பணியை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அவர்கள் என்னிடத்துல வந்து கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. அது நிறுத்தி வைத்திருக்கிற குடும்பம் நல்ல இருக்கக்கூடிய குடும்பம், அவங்களுக்குன்னு இடம் இருக்கிறது. என்ன பேராசை, பேராசை வந்துருச்சு, அநீதி அங்கே தலைவிரித்து ஆடுகிறது. எப்படியாவது அந்த இடத்த இவங்கள விரட்டி விட்டுட்டோம்னா அது எங்கேயாவது போய் செத்து தொலையட்டும். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் விடமாட்டார். இதோ ஆண்டவர் பொறுமையோடு இருக்கிறாரு. உனக்கு ஏன் தெரியுமா? நீ ஆண்டவருக்குள்ளே மனம் மாறுவேன்னு காத்திருக்கிறாரு. மாறலன்னா இடி அங்கே உழுவாது, ஓம்பக்கம் தான் உழுவோம். அநீதி, ஆண்டவர் சொல்கிறார், நீதியின் பக்கமாக வந்து நில்லுப்பா அப்படின்னு கூப்பிடுறார். எது நீதி? ஆண்டவருடைய பார்வையிலே இரக்கம் என்பது வேறு, நீதி என்பது வேறு. இது மத்திய நற்செய்தி வாசகத்தில் பார்க்குறோம் பாருங்களேன். ஆண்டவர் நம்மளை அநீதி செய்கிறவங்களை நம்ம உடனே பழிக்கு பழி வாங்கணும்னு நம்ம சொல்லி கொடுக்கல. அவர், அவன் செய்கிறத செய்யட்டும், அவன் வெக்கப்படும்படியாக நீ செய், நான் பார்த்துக்கிறேன். ஆண்டவர் தான் சொல்கிறார், நான் பார்த்துக்கிறேன் அவனை, நீ ஒன்றும் டோன்ட் வரி, யூ பி ஹாப்பி. ஆனால் அதான் சொல்கிறார், ஒருவன் வலது கண்ணத்தில் உன்னை அறைகிறான், நீ அவனுக்கு இடது கண்ணத்தை காட்டு. பாருங்கள், ஒருத்தர் வந்து இப்போ உங்களுக்கு முன்னாடி நின்னா தான் நீங்கள் அறைய முடியும். அப்போ நீங்கள் ஒருத்தர் அறையிறீங்கன்னா என்னது வலது கரத்தை வைத்து அறையும் போது அவருக்கு அது இடது கண்ணம். பைபிள் என்ன சொல்லுது? மாறாக உங்களை வலது கண்ணத்தில் அறைபவருக்கு. எனக்கு எதிர்ப்பு இருக்கிறவன் என்னை அறையிறான்னா என்னுடைய இடது கண்ணத்தில் தான் அவன் அறைய முடியும். ஏன்னா அது அவன் அப்படி நிற்கும் போது அவனுக்கு வலகையை தூக்கி தான் அறைவான். அறையும் போது எனக்கு அது இடது கண்ணம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் வலக்கண்ணத்தில் அறைபவர். வலக்கண்ணத்தில் அறையிறதுனா எப்படி அறையிறது? அவன் இப்படி நான் நினச்சேன்னா இந்த புறங்கையால் அடிக்கலாம். இப்படி அடிக்கிறதுக்கு என்னென்னா கரெக்ஷன், தப்பு செய்தால் திருத்துறதுக்கு அடிக்கிறது தான் இப்படி அடிப்பாங்க. வீட்டில் பிள்ளைகளை நம்ம அடிப்போம் கன்னத்தில், டீச்சர் அடிப்பாங்க. அப்போ திருத்துறதுக்காக அடிக்கிறது பேர் இது இப்படி அடிக்கிறது. அடுத்தவனை இழிவுபடுத்துறதுக்காக அடிக்கிறது பேர் இப்படி அடிக்கிறது, புறங்கையால் அடிக்கிறது. ஆண்டவர் அதைத்தான் இங்கே சொல்கிறார். ஒருவன் உன்னை வழக்கரத்தில் வழக்கண்ணத்தில் அறைந்தான்னா அவனுக்கு உன்னை இழிவுபடுத்துவதற்காக செய்கிறான்னா அவனுக்கு அடுத்ததையும் காட்டு, அவனுக்கு இருக்குது வேட்டு. ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, ஒருத்தன் உன்னை ஏமாற்றி உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உன் அங்கேயே பிடுங்குறானா மேலே இருக்கிறதையும் கழட்டி கொடுத்துரு, அவனுக்கு இருக்குது எல்லாம். அவன் அடையில்லாமல் ஓட போகிறான் ஒரு நாள். தேவப்பிள்ளைகளே, அவனை அவங்க ஆண்டவர் அப்படி பழி வாங்குகிற எண்ணத்தோடு இதை சொல்லலை. அவன் இழிவுபட்டாவது அவன் என்ன செய்வான், மனம் மாறுவாங்கிற ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாய்ப்பு இதில் வைக்கிறார். அதை செய்கிறதுக்கு நீ ஒரு தூண்டுகோளாகிரு அப்படின்னு சொல்கிறார். அங்கே கூட கடவுள் நல்ல மனசோடு தான் சொல்லியிருக்கிறார், என்னையும் நான் சொன்னது போல் பழி வாங்குகிற எண்ணத்தோடு சொல்லலை. அவன் மனம் மாறாவிட்டால் என்ன நடக்கும்? ஆண்டவருடைய நீதியின் தேவன் வரும்போது அவராகவே அவரு கூட இரக்கம் காட்ட முடியாதுங்க. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஆண்டவர் கடைசி வரைக்கும் இரக்கம் காட்டிகிட்டே இருப்பார். இரக்கம் காட்ட முடியாது. அவர் நீதியின் தேவனாக வரும்போது உனக்கு படு பாதாள குழின்னு சொல்லணும்னா அதை தான் சொல்லுவார். அதுதான் அவருக்கு நீதி. தேவ பிள்ளைகளே, அதனால் கடவுள் இரக்கமுள்ளவர், இரக்கமுள்ளவர் மன்னிச்சிருவார், மன்னிச்சிருவார். பாருங்க, பாவம் என்பது வேற பாவம், அதாவது உடல் சார்ந்த பாவம், தின்னக்கூடாத தின்னுறோம், நம்ம செய்யக்கூடாத ஒரு இச்சைக்குரிய பாவத்தை செஞ்சிடறோம். இதெல்லாம் நம்மளுடைய கட்டுப்பாட்டை இழந்து நடக்கிற சில காரியத்தை கூட கடவுள் ஏற்றுக்கொள்வாருங்க. ஏற்றுக்கொள்வார்னா என்ன, மன்னிச்சிடுவார், ஈஸியாக மன்னிக்கலாம். ஆனால் அந்த அநீதி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நீ வந்து ஏதோ இச்சையினால் செய்கிறதில்ல, திட்டமிட்டு செயல்படுகிற நீனு. அதனால தான் கடவுள் நீதியின் கடவுள் என்று தன்னை அறிக்கை செய்து கொண்டே இருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அநீதியின் பக்கமாக நின்று நீங்கள் யாராவது அநீதியோடு உங்களுடைய கரத்தை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து விட்டுட்டு வெளியில் வந்துடுங்க, ஆண்டவர் உங்கள் பக்கம் இருப்பார். அதனால தான் சொல்லுகிறோம் தேவ பிள்ளைகளே, இன்னும் நிறைய காரியம் இருக்கிறது, ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். திருப்பாடல் 7:11 சொல்லுது, கடவுள் நடுநிலை தவறாத நீதிபதி, நாள்தோறும் அநீதியை பொறுத்து கொள்ளாத இறைவன். இந்த பூமியின் மீது அநீதி நிகழ்த்தப்பட்டது, பொறுத்து கொள்ளாத இறைவன். இப்போ பாருங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாரு, நீதியின் செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. நீ கொரோனாவை திட்டு, இல்லது வேறு ஏதாவது திட்டு, ஆனால் அங்கே நீதி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே தான் நீதியின் தேவன் நம் மத்தியிலே வெளியே அவர் வெளிப்படும்படியாக நாம் செயல்பட வேண்டும், மன்னிக்க வேண்டும். வழக்குகளை போட்டுட்டு நீங்கள் இறுக்கி பிடிச்சி வச்சு கொண்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் வாங்க, ஆண்டவருக்குள்ளே நீங்கள் கொடுங்க. பெரிய மனசாக நீ தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல, மன்னிச்சிருங்கப்பா, எடுத்துக்கோ, உன்னுடைய இடம் இது, உன்னுடைய பொருள் இது. 10வது கட்டளை நமக்கு இதுதான் சொல்லுது, 10 கட்டளையில், பிறருடைய உடமையை விரும்பாதிருப்பாயாக. பிறருடைய உடமையை நீ விரும்பக்கூடாது, அது பிறருடையது என்று தெரிந்தா கொடுத்துரு. ஆண்டவர் உனக்கு பல மடங்கு ஆசீர்வாதத்தை உன் பக்கம் வைக்க போகிறாரு. நீ அதை வாங்கிக்கிட்டு ஜெயிச்சிடலான்னு மட்டும் நினைக்காத, அது சாபத்தின் நிலமாய் மாறிப்போகும். நாபோத்தினுடைய அந்த இடத்தை பெற்ற ஆகாபுக்கு வந்த செய்தி என்ன? அது இன்று வாசிக்கப்படலை, நாளை தினம் வாசிக்கப்படும். இதோ ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ அவனுடைய இரத்தத்தை நக்கிய நாய்கள் நக்கிய இடத்துல உன்னுடைய இரத்தத்தையும் நாய்கள் நக்கும். தேவப்பிள்ளை, இதுதான் நீதி. அதை மனுஷன் கொடுக்கறதில்லை, ஆண்டவர் கொடுக்கிற போது நீ தப்ப முடியாது. ஆகவே என் தேவப்பிள்ளைகள், இந்த நாட்களில் உணர்ந்து கொள்வோம், ஆண்டவருக்குள்ள உண்மையான அந்த நீதியை அறிந்து அதன்படி செயல்பட ஓடி வருவோம். ஆண்டவர் உன் பக்கமாக இருந்து உன்னையும் உன் தலைமுறைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.